திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் கண்டங்கள் ஒன்பதும் கண்டவர் கண்டனர், கண்டங்கள் ஒன்பதும் கண்டாயரும் பொருள், கண்டங்கள் ஒன்பதும் கண்டவர் கண்டமாம், கண்டங்கள் கண்டோர் கடுஞ்சொத்த செய்வரி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியார் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு, திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி, திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் வழுத்தி கொண்டு, அருமையான முறையிலே நாளும் சைவ நிகழ்வுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். 5வது தந்திரத்துல நேற்று முதல் பாடலை நாம சிந்திச்சோம். அதிலே அதனை தொடர்ந்து இன்றும் நாம் சிந்திக்கலாம். அதாவது சுத்த சைவம் என்ற தலைப்பிலே சைவத்தை அவர் நான்காக திருமூல தேவநாயனார் வகுத்து காட்டுகிறார். சுத்தம், அசுத்தம், மார்க்கம், கடுஞ்சுத்தம் என்று. சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு, சித்தும் அசித்தும் சேர்வுறாமே நீத்த, சுத்தம் அசுத்தமும் தோய்வுறாமே நின்ற, நித்தம் பரஞ்சுத்த செய்வர்க்கு நேயமே. அதாவது சுத்த செய்வர்களுக்கு நேயமான பொருள் பரசிவம் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு எடுத்துரைக்கின்றார். சத்து அசத்து சதசத்து இந்த மூன்றையும் அறியணும். முதல்ல தான் அறிந்து, அடுத்து சித்தோடும் அசித்தோடும் பொருந்தாமல், சுத்தமும் அசுத்தமும் ஆகிய மாயையில் படாது, மாயையுட்படாது அந்த நின்ற நித்திய பொருள்தான் பரசிவம், அதுதான் சுத்த செய்வர்களுக்கு நேய பொருள் அப்படின்னு சொல்றார். இதுல எல்லாமே சித்தாந்தத்தில் உள்ள பரிபாஷை சொற்கள் மிகுதியாக வந்திருக்கின்றன. சத்து அப்படிங்கிறது என்றும் நிலைத்திருக்கும் பொருள், அது சிவம்தான். அசத்துனா நிலை இல்லாத பொருள், அது ஜடம். மாயை அப்படிங்கிறது பிரபஞ்சம். சதசத்து அப்படிங்கிறது என்னன்னா, சத்தோட கூடிய வழி சத்தாகவும் அசத்தோடு கூடிய வழி அசத்தாகவும் நிற்கக்கூடிய இரு திறனுள்ள ஆன்மா. இரு திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா அப்படின்னு நமக்கு சிவஞான போதம் சொன்ன மாதிரி அந்த ஆன்மாவை குறிக்கிறது. இறைவன் சிவமாய தன்னையும் ஜடமாகிய பிரபஞ்சத்தையும் சதசத்தாகிய ஆன்மாவையும் கண்டு அவற்றை பொருந்தியும் பொருத்தியும் ஆட்டுவிக்கின்றான் அப்படிங்கிறத தான் கண்டுங்க ரெண்டு சொற்கள் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்ப சத்தாகிய தன்னை காண்டல் அப்படின்னா ஞானமே ஆன தன்னை ஞானமாக அறிதல். அசத்தை காண்டல் அப்படின்னா மாயையை கலக்கி சிருஷ்டி ஆதி தொழில்கள் எல்லாம் செய்து காரியப்படுத்துதல். சதசத்தை காண்டல் அப்படின்னா ஆன்மாக்கள் வினை போகத்தை துய்க்க வைத்து தன் அடிக்கீழ் சார பரிபாகம் தந்து ஆட்கொள்ளுதல். இது எல்லாமே பெருமான் நமக்காக செய்யக்கூடியது. சித்தும் அசித்தும் சேர்வுறாமே நீத்த அப்படின்னா உணர்த்த உணரக்கூடிய சித்து வந்து ஆன்மா, அசித்தாகிய மாயை ஆகிய இவற்றை பொருந்தாமல் இவற்றிற்கு மேலாக நின்ற சிவத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க. அப்புறம் சுத்தம் அசுத்தமும் தோய்வுறாமே நின்ற அப்படின்ட்டு, மாயைகள் இரண்டிலும் தோயாமல் மாயாதீதன் இறைவன், அதனால அவர் அதுல எல்லாம் தோய மாட்டார். அந்த இறைவனானவர் மாயைகளை கடந்து நின்று அந்த மாயைகளை முதற்காரணமாக கொண்டு தான் துணை காரணமாக நின்று மாயேயமான இந்த பிரபஞ்சங்களை படைக்கின்றார். அதனால இறைவனை மாயாதீதனாக நின்ற என்று நமக்கு காட்டுகிறார். அடுத்து நித்தியம், நித்த பரம் அப்படிங்கறது நித்தியமான பரம்பொருள் சத்து, அதனால நித்தம் அப்படிங்கறது பெறப்படும். எதற்காக மீண்டும் கூடியிருக்கிறார் என்றால், சத்து அசத்து சதசத்து அப்படிங்கிற மூன்றோட ஒருங்கு வைத்து எண்ணப்படுவதில்லாம தனித்த சிறப்புடையது சத்து. அந்த பரம்பொருள் சுத்த செய்வர்களுக்கு நேயம், நேயமாகும். அதான் நேயம் என்பதன் திரிபு, அதான் நேயம். நேயம்னா அறியப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சித்தாந்த செய்வர்னா யாரு அப்படின்னு உணர்த்துறாரு. கற்பன கற்று கலைமன்னு மெய் யோகம் முற்பத ஞான முறைமுறை நண்டியே சொற்பத மேவி துரிசற்று மேலான தற்பரம் கண்டுலோர் சைவ சித்தாந்தரு என்று. எதையெல்லாம் கற்க வேண்டியமோ அந்த ஞான நூல்களை எல்லாம் கற்று. அப்ப கற்பனன்னு சொல்லியாச்சுன்னா, சுவாமியே அருளிய வேத சிவாகமங்களும் அவருடைய அருளை பெற்ற அடியார்கள் அருளிய சாத்திர தோத்திரங்களும் பெருமானுடைய பெருமை கருணை இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய புராணங்கள். அதுல புராணங்கள்னு சொல்லக்கூடியது சிவத்தை பற்றி உணர்த்தக்கூடிய புராணங்கள், சிவ புராணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை அதான் கற்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஐயம் திரிபு இல்லாம ஆசான் மூலம் கற்று. தானாக படிக்கும் போது நிறைய மாறுதலாக புரியும், நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப. ஒரு குருநாதர் மூலம் பாடம் கேட்டா தெளிவாக புரியும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, கலை மன்ன மெய் யோகம் முன். அதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகார கலை முதல் சோடச கலைகள் பொருந்திய அந்த உண்மை யோகம் என்று சொல்லக்கூடிய சிவயோகம். ஆக அந்த சிவயோகம் முதலான பத ஞானங்களை முறையா அடைஞ்சு, முறை முறை நன்னியே முறையா அடைஞ்சு, தொற்பதம் மேவி துரிசற்று என்று அடுத்தால சொல்லுகிறார். ஆக அந்த ஒரு நல்ல நிலையை அடைந்த மலவாதனை அற்று, துரிசற்றுன்னு சொல்றார் இல்லையா, அப்ப மலவாதனை அற்று. அந்த தொற்பதம் மேவினா துவத் அப்படின்னா உன்னுடையதுன்னு அர்த்தம். இப்ப உன்னுடையதுன்ற நிலையை பொருந்தி என்றுமே சுதந்திரமற்றவர்கள் ஆன்மாக்கள். இறைவன் உடையவன், அவனுடைய உடைமை நாம் அப்படிங்கிற நிலையை கண்டு அப்ப முனைப்பு அற்று போயிரும். ஆன்மாக்கள் வந்து நாமெல்லாம் ஆண்டவனுடைய உடைமைகள் அப்படிங்கிறத எண்ண ஆரம்பித்தார்கள் என்றால், முனைப்பற்ற போது மலமாகிய துரிசு அரும், ஆதலால் துரிசற்று என்று சொல்லுகிறார். அடுத்து அந்த மாதிரி அந்த துரிசற்று மேலான தற்பரம் கண்டோர் இல்லையா, அந்த மலவாதனை அற்று மேலான தற்பரம்ங்கிறது பரம்பொருளை கண்டு நித்தியராக விளங்குபவர்கள் சைவ சித்தார்த்தர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது சாத்திரம் படித்தால் மட்டும் அமையாது, அனுபவமும் முறைமுறையே பெற்று ஆண்டவனுடைய உடைமை நாம் அப்படிங்கிறது புத்தியில பதிஞ்சு அதனால ஆன்மபோதம் அழிந்து பதிபோதம் மேவப்பற்று பதியை தரிசித்தவர்கள் சைவ சித்தாந்திகள் என்ற ஒரு அருமையான விளக்கத்தினை நமக்கு தருகின்றார். பதஞானம் மேவி என்று சொல்லுகின்றார். அதாவது பதமேவி அப்படின்னு வரும், அத நாம வந்து பதஞானம் மேவின்னு கொள். அதாவது ஒன்றை விட ஒன்று உயர்ந்த பதிவுகளாகிய ஞானம், அதனால அதையெல்லாம் தாண்டி அப்படிங்கிற இதோட விரிவத்தான் பெரிய புராணத்துல மிக அழகாக, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று மிக அழகாக சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து உரைப்பார். சரி, அப்ப எல்லாவற்றிலும் எல்லோரினும் மேலான அந்த உயர்ந்தது எதுன்னா பரம்பொருள், அதை தரிசித்தவர்கள் சைவ சித்தாந்திகள் என்ற ஒரு அரிய கருத்தினை, அது சைவ சித்தாந்தம் என்ற சொற்றொடர் மற்றும் அந்த சைவ சித்தாந்த பரிபாஷை சொற்கள் எல்லாம் மிகுதியாக இந்த பாடலிலே இருப்பதை நாம் காண முடிகிறது. வேதாந்தம் சுத்தம் விளங்கிய சித்தாந்த நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற காட்சியர் பூதாந்தம் போதாந்தமாக புனஞ்செய்ய நாதாந்த பூரணர் ஞானநேயத்தரே என்று சொல்கிறார். வேதாந்தம் கூறக்கூடிய பொருள் ஒன்று, அதாவது அத்துவிதமே முத்தி அப்படிங்கிறது. அதுக்கடுத்தால என்ன சொல்றாரு, நாதாந்தம் கண்டோர் அப்படின்னா நாத முடிவாகிய சிவத்தை தரிசித்தவர்கள் சலனமற்ற நடுக்கட்ட காட்சியர் அப்படி தரிசித்தவர்கள் சலனமற்ற ஞானிகள். அடுத்து என்ன சொல்றாரு, பூதாந்தம். அந்த பூதாந்தம்னா தோற்ற முறையில சுத்தமாயை முதல் பிருத்திவி ஆகிய பூதம் வரை உள்ள தத்துவங்கள், இவை எல்லாமே என்னது, மாயையுடைய காரியங்கள். அதனால அவையெல்லாம் ஜடம், அவற்றை ஞானத்துக்கு வரம்பாக மாற்றி பண்படுத்தின் அதான் புனம் செய்தல் அப்படின்னு சொல்றாரு. காட்டை அழித்து, ஒரு கரிசல் காடா இருக்கு வச்சுக்கோ, காடு, அந்த காட்டை அழிச்சு திணைப்புலம் செய்வது போல செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உதாரணமாக தருகிறார். நாதாந்த பூரணர், நாத தத்துவ முடிவில நிறைந்து விளங்கக்கூடிய பரசிவம். ஞான நேயத்தர் அப்படின்னா பரிபாகமுற்ற ஞானிகளுடைய அறிவுக்கு அறியப்படும் பொருளாகுவார் சுவாமி அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதனை அடுத்து அசுத்த சைவம் என்ற தலைப்பிலே சில பாடல்களை தருகிறார். அசுத்த சைவம் அப்படின்னா திருவேட பொலிவோடு சரியை கிரியை அப்படிங்கிற இரண்டில் மட்டும் நிற்பவர்கள். அதன அசுத்தம்னு சொல்றது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தம் அசத்தம் சதசத்தம் தான் கண்டிருக்கக்கூடிய ஞான நிலையில் வேறுபட்டதாக சுத்த சைவத்திற்கு வாயிலாக இருப்பதால் இங்கனம் கூறுகிறார். தற்பரம் கண்டவர்கள் சுத்த சைவர்கள், சரியை கிரியை நிற்பார் அசுத்தர் அப்படின்னு அதுல சொல்றார். அப்படி சொல்வது இழுக்கு இல்லை என்று அதற்கு அறிஞர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். இணையார் திருவடி ஏத்தும் சீரங்க திணையார் இணை குழை ஈரணை முத்திரை குணமார் இணை கண்டமாலையும் குன்றாது அனைவாம் சரியை கிரியையினார்க்கே அப்படின்னு சொல்றார். சீரங்கம் அப்படின்னா சிறப்பான உடல், சரியை கிரியைகளாகிய இவற்றிற்கும் அசுத்த செய்வர்க்கு இறைவனோட இரண்டான திருவடி தாமரைகளை வணங்கக்கூடிய சிறப்புடைய இந்த உடல்ல இரண்டான குண்டலங்களும் இரண்டான இடபக்குறி சூலக்குறி இதெல்லாம் ஒரு அடையாளமாக செய்வ அடையாளமாக பொறித்துக் கொள்ளுது அந்த முத்திரைகளை. அப்புறம் நூலுள் கோக்கப்பெற்று இரண்டான கண்டமாலைகள், அதாவது கழுத்துக்குள்ள ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க கயர்லயோ அல்லது வெள்ளி அல்லது தங்க சங்கிலியிலோ, அது கண்டமணின்னு பெருந்த கண்டத்துல இருக்கிறதுக்கு அது எப்போதும் நம்ம போட்டிருக்கலாம். ஆனா கண்ட மாலை அப்படின்னா 32 கன்னிகள் இருக்கணும் அதுல, அது ஒத்தையா போடக்கூடாது ரெட்டையா போடணும், அதை பூஜை பண்ணும்போது அப்படி போடணும். இப்போ இந்த தோள்பட்டையில சூலம் இடபம் முத்திரைகள் போடப்பட்டது நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு இங்கனம் போடப்பட்டது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இதுல குணமார் இணை கண்ட மாலைன்னு சொல்றோம் இல்லையா, குணம்னா நூல், அந்த கண்ட மாலை 32 மணிகளோட இருக்கும், அதுல ஒரு மணி வந்து தொங்கும் தனியாக 33வது, அதுக்கு நாயக மணினும் சொல்றாங்க விநாயக மணினும் சொல்றாங்க, தனி மாலையா அணியக்கூடாது இணை கண்ட மாலை என்று சொல்லுகின்றார். சரி, ஆக இதையெல்லாம் இடைவிடாது அணிபவர்கள் என்று அவர்களை நமக்கு காட்டுகின்றார். காது பொன்னார்ந்த கடுக்கன் இரண்டு சேர்த்து ஓதும் திருமேனி உட்கட்டு இரண்டுடன் சோதனை செய்து உபதேச மார்கராய் ஓதி இருப்பார் ஒரு சைவர் ஆகுமே என்று சொல்லுகிறார். காதுல பொன்னால் செய்யப்பெற்ற இரண்டு கடுக்கன்களை அணிந்து கொண்டு இந்த பூநூல் வந்து இரண்டு கட்டு, அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா மணமானவர்கள் இன்னொரு பூநூல் போட்டு விடணும், அப்ப ரெண்டு ரெட்டை பூநூல் அப்படின்னு சொல்றாரு. அதான் கட்டு இரண்டுடன் திருமேனி, திருமேனியுள் கட்டு இரண்டுடன் சொல்றது அதுதான். அதை அணிந்து கொண்டு ஓதப்பெறுகின்ற உடல் அதை ரெண்டு செஞ்சு அத்துவ சோதனை செய்வார்கள். அந்த அத்துவ சோதனை கிரியை ஆகிற பூஜை நெருங்கி சிவபூஜை பண்றவங்களுக்கு அத்துவ சோதனை பத்தி தெரியும், தக்கது குருநாதர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது வந்து பூசை நெருக்கி மிகவும் சிறந்தது, அதனால அதை சொல்லி சோதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அத்துவ சோதனை. அப்புறம் உபதேச மார்க்கறனா உபதேச பரம்பரை, அதுல ஓதி இருப்பார் எத, திரு ஐந்தெழுத்தை ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜபித்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் ஒரு வகை செய்வர்கள் என்று சொல்லுகின்றார். கண்டங்கள் 9 கண்டவர் கண்டனர், கண்டங்கள் 9 கண்டாய் அரும்பொருள், கண்டங்கள் 9 கண்டவர் கண்டமாம், கண்டங்கள் கண்டோர் கடுஞ்சுத்த செய்வரே, அதாவது நவகண்டங்களை கண்டோர் சிவபெருமானுடைய நவந்தரு பேதங்களையும் கண்டவர்கள் என்று கூறுகிறார். உலகத்துல நவகண்டங்கள் இருக்குது, அதை வலன் செய்து கண்டவர்கள் இறைவனுடைய நவந்தரு பேதங்களை கண்டவர்கள் அப்படின்னு சொல்றார். அதுதான் சிவபெருமானுடைய அரும்பொருளின் 9 கண்டங்கள் என்று கூறுகின்றார். அதனை பார்த்தவர்கள் வேறுபட்ட நவகண்டங்களையும் கண்டவர்கள், இவர்கள் கடுஞ்சுத்த செய்வர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சிவம் வந்து உலக வடிவம், உலகம் சிவ வடிவம் என இறைவனே எல்லாமாக இருப்பதையும், உலகை வலம் வந்தவர்கள் இறைவனுடைய பேதங்களையும் அந்த இறைவனுடைய நவந்தரு பேதங்களையும் கண்டவர்கள், அந்த நவ கண்டங்களையும் வலம் வந்தோர் ஆவர் அப்படின்னு உணர்த்துகிறார். இதுக்கு வந்து நமக்கு திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய ஒரு வரலாறு ஞாபகத்துக்கு வருது. அந்த விநாயகப் பெருமான் உலகை வலம் வருவதற்கு பதிலாக அம்மையப்பரை வலம் வந்து பழத்தை பெற்றுக் கொண்டார் என்று நம்ம பாக்குறோம்ல, அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள வலம் வந்தால் உலகையே வலம் வந்ததாக அர்த்தம். அப்ப உலகம் நவகண்டங்களை வலம் வந்தால் சிவத்தையே வலம் வந்ததாக, என எல்லா உலகம் ஆனாய் நீயே என்று அப்பர் சுவாமிகளும் சொல்றார் இல்லையா. உலகம் சிவ வடிவம் அப்படிங்கிறத நமக்கு இதுல உணர்த்தி இருக்கின்றார். ஞானி புவி 7 நன்னூல் அனைத்துடன் மோன திசையும் முழு எண்ணென் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறை ஈரும் கோனொடு தன்னையும் காணும் குணத்தரே என்று சொல்லுகின்றார். ஞானி அப்படிங்கிறவங்க, அதாவது பூமியில எழுகின்ற நல்ல ஞான சாத்திரங்களோட மௌன நிலை, அந்த மௌன நிலைமையையும் எல்லாமான அந்த 64 கலைகளின் சித்தி எண் சித்தி அப்படின்னு சொல்றார். அந்த மௌன நிலைங்கிறது தான் நமக்கு மௌன நிலைன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தால என்னது எண் சித்திங்கிறது 64 கலைகளின் சித்தி அதையும், அடுத்து நமக்கு என்ன சொல்ற ஏனை நிலம் அப்படின்னு உடலுக்குள்ள நிலம் 6, அப்ப 6 ஆதாரங்கள், அதை தாண்டி அப்பாற்பட்ட நிலம்ங்கிறது துவாதசாந்தம் அதையும் சொல்லி எழுதா மறை ஈரும் இல்லையா, உபநிடத ஞானம் அது கண்டிப்பாக வேண்டும் அதையும் சொல்லி, கோன் அப்படின்னு சொல்லியாச்சனே தலைவன் அது யாருன்னா சிவம்தான், தன் அப்படிங்கறது ஆன்மாவாகிய தன்னை, கோனோடு தன்னையும் அப்படின்னு சொல்றாரு, தன்னுங்கிறது ஆன்மாவாகிய தன்னையும் காணும் குணத்தர் அவர் தான் ஞானி அப்படின்னு சொல்றார். இப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை உடையவர் அந்த குணம் உடையவர் தான் ஞானி. சரி, புவி 7 நன்னூல் அப்படின்னு சொல்றார். அதாவது பூமியில அப்பப்பா அவதரித்த ஞானியர்கள் அருளி செய்த ஞான சாத்திரங்கள். அந்த மௌன திசை இல்லையா, மௌன நிலைமைங்கிறது என்னன்னா மனத்தை அடக்கி 6 ஆதாரங்கள்ல நிறுத்தி தியானிக்க கூடிய நிலை. ஆக இப்படி யாரு ஞானி அப்படிங்கறத நமக்கு ஒரு படம் பிடித்து இதுல காட்டுகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த 2 பாடல்களும் கடுஞ்சுத்தம் சைவம் அதுல இடம்பெற்றிருக்கிறோமோ என்று எண்ணத்தகிறது, எண்ணத்தக்கனவாக இருக்கிறது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இப்ப சுத்த சைவம் பார்த்தோம், அசுத்த சைவம் பார்த்தோம், 3வதாக மார்க்க சைவம். இந்த விபூதி ருத்ராக்க தாரணம் சரியை ஆதி நெறிகள் முதலான சைவ மார்க்கங்கள்லயே பழகி ஞானம் பெறுவது மார்க்க சைவம். மார்க்கம்ங்கிறது வழி அல்லது நெறி, சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி, அந்த வழி அல்லது நெறியத்தான் மார்க்கம்னு சொல்லுவோம். அதை பின்பற்றுபவர்கள் மார்க்க செய்வர்கள் என்று இதுல உணர்த்துகிறார். பொன்னால் சிவ சாதனம் பூதி சாதனம் தன்மார்க் நன்மார்க்க சாதனம் மா ஞான சாதனம் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சன்மார்க்க சாதனமாம் சுத்த செய்வர்க்கே என்று சொல்லுகிறார். பொன்னால் செய்யப்பட்ட ருத்ராட்சமாகிய சிவசாதனம், அது சிவசாதனம்னே சொல்லியாச்சுன்னா ருத்ராட்சத்தை குறிக்குது. அடுத்த விபூதி, சிவ சின்னங்கள்ல அடுத்தது எனது விபூதி, அதனால விபூதி அபூதி சாதனம்ங்கிறது விபூதி ஆகிய சாதனமும். அந்த விபூதி வந்து சிவபெருமானுடைய திருமேனியை குறிக்கும், ருத்ராட்சம் வந்து சிவபெருமானுடைய கண்களை குறிக்கும். இது இதோட சேர்த்து திரு 5 இந்த 3 சிவ சின்னங்கள் என்று கொள்ளப்படும். அடுத்து நன்மார்க்க சாதனமாகிய, அதாவது ஞானத்திற்கு சாதனமான திரு 5 அதான் சிவ சின்னங்களில் மற்றொன்று 3வது. அடுத்து அந்த பொறி இன்பத்திற்காக அலையக்கூடிய அந்த தீய நெறிக்கண் சேராத சத்சங்கம், அது இருந்த தீ நெறியில் மனம் செல்லாது. அதாவது பொறிகளின் வாயிலாகத்தானே இப்போ மனமானது செயல்படுகிறது. அதுல இருந்து நீங்கணும்னா ஒரு சத்சங்கம் இருக்கணும், அடியார் வழிபாடு, சன்மார்க்க சாதனம், அடியார் வழிபாடு இருக்கணும், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். அதன் மூலமாக இப்ப பாருங்க செவன்.ஓஆர்ஜி மூலம் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு மணி நேரம் இந்த பரபரப்பான யுகம், அதாவது கலியுகம், பரபரப்பான ஒரு வாழ்க்கை, இதுல ஒரு மணி நேரம் நம்ம எல்லாத்தையும் மாயையை மறந்து இப்ப எதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், இறைவனை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த சிந்தனைகளின் மூலமாக நம் ஆன்மாவிற்கு எது தேவை அப்படிங்கிறத நாம சிந்திக்க முடிகிறது. இந்த உடம்பு தான் பெயர் சொல்லி அழைத்தால் திரும்பி பார்க்கக்கூடிய இந்த உடம்பு, இதுதான் நாம்னு நினைத்து எவ்வளவு காலம் ஒரு அவல வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம். இது ஜடம், அழியும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய உயிர் அழியாது. அப்ப அது புரியறதுக்கு நமக்கு எவ்வளவு காலம் ஆகி இருக்கிறது. ஆக இப்போது அது மாதிரி இருக்கணும். அதற்கெல்லாம் இப்ப நமக்கு உறுதுணையாக எப்படி ஆதீன வகுப்புகள் நடக்கின்றதோ அது போல நமக்கு சைவம் .org அன்பர்கள் இதை மிக அழகாக அந்த பொறுப்போடு செய்து வருகின்றார்கள். இதையெல்லாம் செய்பவர்கள் சுத்த செய்வர்கள் என்று நமக்கு இதிலே உணர்த்த கூறுகிறது. அதாவது இந்த முதல் இரண்டு அடியில சொல்லப்பட்டது மாதிரி, அதாவது ருத்ராட்சம், விபூதி, பஞ்சாட்சரம், இதையெல்லாம் பின்பற்றுபவர்கள் மார்க்க சைவம் என்பதை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் மார்க்க செய்வர்கள் என்று சொல்லுகிறார். கேடரு ஞானி கிளர்ஞான பூபதி பாடரு வேதாந்த சித்தாந்த பாகத்தின் ஊடுரு ஞானோதயன் உண்மை முத்தியோன் பாடுரு சுத்த சைவ பத்த நித்தனே என்கிறார். கேடரு அதாவது குற்றத்தின் நீங்கிய ஞானி, கேடரு ஞானினா குற்றத்தில் இருந்து நீங்கிய ஞானியாவன். கிளர்ஞான பூபதி மேல மேல கிளர்ந்து எழக்கூடிய ஞானத்திற்கு பதி, பூபதி பூலோகத்திலே அரசராக ஆவான். பாடரு வேதாந்த சித்தாந்த பாகத்தின் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது துன்பற்ற அந்த வேதாந்த சித்தாந்தங்களிடையே தோன்றக்கூடிய அறிவு தோற்றம் உடையவன். ஊடுரு ஞானோதயன் அறிவு தோற்றம் உடையவன். உண்மை முத்தியோன் உண்மை முக்தியை உணர்ந்தவன். பாடுரு சுத்து செய்வ பத்தனித்தன் பெருமை பொருந்திய இந்த சுத்த செய்வனாகிய நித்தியனாவான் அவனே அப்படின்னு சொல்றார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் சிவபிரகாசம் நமக்கு சொல்லுது இல்லையா, அந்த அதை இந்த பாடல் வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகமம் ஒன்பான் அதிலான நாலேழு மோகமில் நாலேழு முப்பேதம் முற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்றாக முடிந்த அருஞ்சுத்த சைவமே என்று சொல்கிறார். ஆகமங்களை வந்து இவர் ஒன்பதாக வகுத்திருக்கின்றார். அதிலிருந்து விரிந்தது 28 ஆகமங்கள். நாலேழுன்னு சொல்லியிருக்கார், நாலேழு 28. சிவபெருமான் அருளியது 28 ஆகமங்கள். வேதம் 4, வேதங்கள் 4, ஆகமங்கள் 28. அந்த 28 ஆகமங்களும் சைவம், ரௌத்ரம், ஆருடம் என்று மூன்று வகைப்படுகிறது. இப்படி பலவானாலும் பரபரப்பற்ற வேதாந்த முடிவாகிய சித்தாந்த உண்மை ஒன்றாக முடிந்தது, அதுதான் சுத்த சைவம், அரிய சுத்த சைவம் என்கிறார். ஆகம வேறுபாடுகள்லாம் நம்ம முதல்லயே பார்த்தாச்சு. இப்ப சுவாமி வந்து மூலாகமமாக நந்தி இல்லையா, அதிகார நந்தி போன்ற ஞான புத்திரர்களுக்கு எல்லாம் முதல்ல கொடுக்கிறாரு அந்த அகச்சந்தான குரவர்கள். அதன் பின்பு அந்த ரிஷிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படியே படிப்படியாக வருகிறது அல்லவா, பல தரப்பட்டு வருகிறது. அதை மிக அழகாக நமக்கு கூறுகிறார். சுத்தம் அசுத்தம் துரியங்கள் ஓரேழும் சத்தும் அசத்தும் தனந்த பராபரை உத்த பராபரை உள்ளாம் பராபரை அத்தன் அருட்சக்தியாய் எங்கும் ஆமே என்று சொல்கின்றார். கேவலமாகிய அசுத்தத்துல 3, சுத்தத்துல 2, துரியத்துல 2, ஆக 7. அத முதல் வரி நமக்கு உணர்த்துது. அடுத்து சத்தாகிய அழியா நிலை அசத்தாகிய அழியும் நிலை இவற்றை கடந்த அந்த பராசக்தியானவள் எப்படிப்பட்டவள், ஆன்மாக்களுக்கு உத்த பராபரைன்னு ஒரு வார்த்தை வருது. உத்தங்கிறது உற்றங்கிற பொருள் தருது, உற்ற துணைன்னு சொல்றோம்ல அது மாதிரி ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக உற்ற துணையான சக்தி, அதான் உத்த பராபரை அப்படின்னு சொல்றார். அப்புறம் அப்படிப்பட்டவள் உறுதுணையாக இருப்பவள் உயிருள் இயக்கும் சக்தி இல்லையா, உள்ளாம் பராபரை உயிருக்கு உள்ளே இருந்து இயக்குகின்றாள். சிவபெருமானுடைய திருவருள் சக்தியாக இருப்பவள். அத்தன் அருள் சக்தியாய் சிவபெருமானுடைய அருள் சக்தியாக இருப்பவள், திருவருள் சக்தியாக இருப்பவள். அவளே எமது தாய், அவள் எங்கும் நீக்கமர வியாபித்து நிற்கின்றாள் என்று உணர்த்துகிறார். அசுத்தம் சுத்தம் துரியம் இந்த மூன்று சொற்களும் முதல் வரியில கையாளுகின்றார். அசுத்தம்னா மலத்துல அழுந்தி செயலற்று நிற்கக்கூடிய நிலையாகிய கேவல நிலை. அதனுள் மூன்று அப்படின்னு சொன்னா என்னதுலனா சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி இந்த மூன்று. அப்புறம் சுத்தம் அது வந்து மலத்தின் நீங்கி நிற்பதாகிய நிலை. அதில் இரண்டு அப்படின்னா சாக்கரமும் சொப்பனமும். அப்புறம் துரியம் அப்படின்னா கடந்த நிலை. அதுல ரெண்டு அப்படிங்கிறது துரியம் துரியாதீதம். ஆக இத சொல்லிட்டு தனந்த பராபரைன்னு சொல்றாரு. கேவலம் சகலம் சுத்தம் துரியம் இந்த நிலைகள்ல இருந்து ஆன்மாக்களை பிரேரேபித்து தான் அவற்றிலிருந்து நீங்கி இருப்பது சக்தியோட இயல்பு. ஆகையால் தனந்த பராபரை அப்படின்னு சொல்றாரு. உற்ற துணையாக இருப்பத உத்த பராபரைன்னு உணர்த்துறாரு. உயிருக்குள்ளாக இருப்பதை உள்ளாம் பராபரைன்னு உணர்த்துகிறார். அவள் இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவருள் சக்தி. அப்போ இந்த மார்க்க சைவம் வந்து ஞான மார்க்கத்தில் நிற்பவர்கள் அவர்களை இயக்கி எங்குமாய் இருப்பவள் சக்தி அப்படிங்கறத நமக்கு உணர்த்துகிறது.